بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر والشفع والوتر، صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செய்த மிகப்பெரிய கிருபை கருணையின் காரணமாக ஜில்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நமக்கு நல்கியிருக்கிறான், தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஜில்ஹிஜ்ஜா மாதம் என்று சொல்லக்கூடியது இஸ்லாமிய கலண்டரில் இருக்கக்கூடிய கடைசி மாதம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இது ஹிஜ்ஜாவுக்கு அடுத்து வரக்கூடியது முஹர்ரமுல் ஹராம், இஸ்லாமிய புது வருடமாக அது இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதில் ஹிஜ்ஜா மாதத்தினுடைய சிறப்புகள், அதனுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய மகிமைகள் சம்பந்தமாக குர்ஆன் ஏராளமான கருத்துக்களையும் ஏராளமான விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். எப்படி ரமலானுடைய காலத்தில் நோம்பு பெருநாளைக்கு முன்னிருக்கக்கூடிய ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் எவ்வளவு முக்கியமான நாட்களாக இருக்கிறதோ, இத்திகாஃபுடைய அமலுக்குரிய நாட்களாகவும் சதகாக்களுக்குரிய நாட்களாகவும் லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய இரவாக இருப்பது போன்று ஹஜ்ஜு பெருநாளைக்கு முன்னால் இருக்கக்கூடிய 9-10 இரவுகளும் அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய இரவுகளாக இருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், காலங்களை படைத்தவன் அல்லாஹ், காலத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், வானம் பூமிக்கு மாத்திரமல்ல, வானம் பூமியிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வானத்திலேயும் வானலோகத்தில் சுத்திக் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது சூரியன், சந்திரன், இவைகள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவனாக இருக்கிறான். இரண்டாவது, அதை அவன் நிர்வகித்துக் கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஷம்ஷ வல் கமர பிஹுஸ்பான், வானலோக, அதாவது சந்திரனையும் சூரியனையும் கணக்கெடுப்புகளுக்காக வேண்டி மக்கள் அதை வைத்து தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரிய ஓட்டத்தையும் சந்திரனுடைய ஓட்டத்தையும் ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற உண்மைகளை குர்ஆனுடைய பல ஆயத்துகளினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இதை மிகவும் அழகாக தெளிவுபடுத்துகிறான். இந்த பிறையை பற்றி உங்களிடத்தில் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், ஏன் இது இப்படி சிறிதாக இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக மாறி 15வது இரவு பரிபூர்ணமடைந்து எப்படி அது மீண்டும் எப்படி குறைந்து கொண்டு போகிறது, இதனுடைய காரணம் என்ன என்பதாக மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அதற்குரிய பதிலையும், இது மக்கள் ஹஜ் செய்வதற்கும் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதற்கும் இது ஒரு கணக்காக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை சூரா யாசினுடைய ஆயத்துகளினூடாகவும் சூரா பக்ராவுடைய ஆயத்துகளூடாகவும் வஷ்ஷம்ஷு தஜ்ரீ முஸ்தகர்ரின் லஹா ஸாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம் வல் கமர கத்தர்னாஹு மனாஸில ஹத்தா ஆதகல் உர்ஜூனுல் கதீம் என்று சொல்லி சூரா யாசீனும் சூரா பக்ராவில் யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீத்து லின்நாஸ் வல் ஹஜ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மக்களுக்கு தொழுகை, மக்களுக்கு இது வணக்க வழிபாடுகளுக்குரிய நேர சூசியாகவும் ஹஜ்ஜுக்குரிய நேர சூசியாகவும் நான் இந்த சந்திரனை ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான கருத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் அழகாக சுட்டிக்காட்டுகிறான். இந்த இடத்தில் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் நேரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் அந்த நேரத்தில் சில நேரங்களை குறிப்பாக, சில நேரங்களை சங்கைக்குரிய, சில நேரங்களை மகத்துவமான நேரங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு விடயத்தை மிகவும் ஆழமாக எப்பொழுதுமே ஷரீஆவிலே புரிந்து கொள்ள வேண்டும். சில விடயங்கள் இருக்கிறது, அந்த விடயங்களை குறிப்பிடக்கூடிய அளவிட்டு குறிப்பிட்டு மட்டுப்பட்டு சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மாத்திரம்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கவில்லை. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுடைய இறைவன், உன்னுடைய இறைவன் எவைகளை எல்லாம் விரும்புகிறானோ அவைகளை எல்லாம் படைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய விருப்ப பிரகாரம் படைக்குகிறான், அவனுடைய நாட்டு பிரகாரம் படைக்குகிறான், எப்படி படைக்க விரும்புகிறானோ அப்படி படைக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். சில பிராணிகளுக்கு இரண்டு கால்களை கொடுத்திருக்கிறான், சில பிராணிகளுக்கு நாலு கால்களை கொடுத்திருக்கிறான், சிலவற்றுக்கு அல்லாஹ் காலையே கொடுக்கவில்லை, சிலவைகளுக்கு அல்லாஹ் சிலவற்றுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறு காலை கொடுத்திருக்கிறான். இப்படியாக அவனுடைய விருப்ப பிரகாரம் யஹ்லுகு மா யஷா, எதை வார் விரும்புகிறானோ அப்படி அதை படைக்கக்கூடியவன். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், வயஹ்தார், எதை படைக்க விரும்புகிறானோ அதை படைக்குகிறான், எதை புறக்க விரும்புகிறானோ அதை புறக்குகிறான், எதை தேர்ந்தெடுக்க விரும்புகிறானோ அதை தேர்ந்தெடுக்குகிறான். மாதங்கள் மாதங்களை பனிரெண்டாக படைத்து அந்த பனிரெண்டு நாலு மாதங்களை ஹுர்மத்துடைய கண்ணியத்துக்குரிய மாதங்களாக அல்லாஹ் பிரக்கெடுத்திருக்கிறான். இப்படியாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியவைகளை படைத்து நாடியவைகளை அவன் புறக்கியும் சிறப்பாக்கியும் மகத்துவமாக்கியும் கண்ணியப்படுத்தியும் இருக்குகிறான். மா கான லஹுமுல் கியரா, அந்த பொறுப்பு அப்படி புறக்கக்கூடிய, அப்படி ஒன்றை விட ஒன்றை சங்கைப்படுத்தக்கூடிய, ஒன்றை விட ஒன்றை மேன்மைப்படுத்தி பார்க்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அழகான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறான். இந்த ஆயத்தை மையமாக வைத்து உலமாக்கள் சொல்லுகிறார்கள், நாலு வகையான விடயங்களில், நாலு வகையான விடயங்களை குறிப்பிடக்கூடிய, அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சக்தியை அல்லது பவரை அல்லாஹ் யாருக்குமே உலகத்தில் கொடுக்கவில்லை. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், தஹ்தீதுல் கத்ர், அளவை குறிப்பிடுவது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், லோஹருக்கு நாலு ரக்காத்துக்கள் தான் தொழ வேண்டும், சுபஹுக்கு ரெண்டு தான் தொழ வேண்டும், வருடத்தில் ஒரு மாதம் தான் நோம்பு நோப்பது ஃபர்தாக இருக்கிறது. இப்படியாக சொல்ல போனால் சில விடயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள், அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், சுபஹுக்கு ரெண்டு ரான் தொழ வேண்டும், அது அல்லாஹ்வினால் குறிப்பிடப்பட்டது, அல்லாஹ்வுடைய நபியினால் சொல்லித்தரப்பட்டது. இல்லை நாங்கள் மூணு தொழுவோம் என்று சொல்லி யாராலேயுமே அந்த அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அளவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான், ரசூலின் புறத்திலிருந்து தான் எங்களுக்கு சொல்லப்பட வேண்டும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், தொழுகைகளுக்கு பிறகு சுபஹான கலிமா ஓதிக்கொள்ளுங்கள் 33 தடவைகள், இது அல்லாஹ்வின் ரசூலுடைய புறத்திலிருந்து வந்தது. மஹ்ரிபுடைய சுபஹுடைய தொழுகைகளுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரை 10 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். இப்படியாக சில விடயங்கள், அல்லாஹும்மா அஜிர்னா மினன் நார் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய சில வாரிதான துஆக்கள், இத்தனை தடவைகள் ஓத வேண்டும், இத்தனை முறைகள் ஓத வேண்டும் என்று சொல்லி அளவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது போக இன்னொருவர், அல்லாஹ் ரசூல் அல்லாத ஒருவர் வந்து சொல்லுகிறார், இந்த சலவாத்தை 3333 தடவைகள் ஓதுங்கள், இந்த சலவாத்தை 6666 தடவைகள் ஓதுங்கள் என்று சொல்லி அளவு குறிப்பிட்டு சொல்லுவதற்குரிய அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கவில்லை. அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மாத்திரம்தான் தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல இன்னொன்றும் இருக்கிறது, தஹ்தீதுல் மகான், இடத்தை குறிப்பிடுவது. இந்த அமலை இந்த இடத்தில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இடத்தை குறிப்பிடக்கூடிய சக்தியையும் இடத்தை குறிப்பிடக்கூடிய அந்த 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 பவரை அல்லாஹ் தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஹஜ்ஜி மக்காவில் தான் செய்ய வேண்டும், அரஃபா அரஃபாவில் தான் கழிக்க வேண்டும், மினாவுடைய மைதானத்தில் தான் மக்கள் ஒன்று சேர வேண்டும், அதாவது முஸ்தலிஃபாவில் தான் மக்கள் அந்த அன்று இரவு அரஃபா பெருநாளுடைய இரவை கழிக்க வேண்டும். இப்படியாக இடம் குறிப்பிடுவது, ஒரு இடத்தை குறிப்பிடக்கூடிய பவரை சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் கொடுக்கவில்லை, யாருக்குமே கொடுக்கவில்லை. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ்வும் தான் தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் நியத்து வைக்கிறார், மஸ்ஜிதுல் ஹராம்ல மக்கா முக்கர்ரமாவில் இருக்கக்கூடிய பள்ளி வாயிலில் 10 இஃத்திகாப் இருக்க போகிறேன். அவர் அந்த இஃத்திகாபை நிறைவேற்றுவது அவருக்கு கடமை. அந்த தான் அந்த இஃத்திகாஃபை அவர் நிறைவேற்ற வேண்டும். ஏன் அந்த இடத்தை குறிப்பிட்டு உங்களுக்கு இஃத்திகாஃபுடைய நியத்து வைக்கலாம். இதற்கு நேர்மாறாக ஒருவர் சொல்லுகிறார், என்னுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளவத்தை இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் இஃத்திகாஃப் இருக்க போகிறேன். அவர் பள்ளியை குறிப்பிடுகிறார். இஃத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அமலையும் நேர்த்தி வைத்து விட்டார், பள்ளியையும் குறிப்பிட்டு விட்டார். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், வலவு ஐயன கைர வலவு ஐயன மஸ்ஜிதன் கைர தாலிக், அதாவது காபத்துல்லா, மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த மூணு பள்ளி அல்லாம வேறொரு பள்ளியில இஃத்திகாஃப் இருப்பேன் என்று சொல்லி அவர் நியத்து வைப்பார் என்றால் லம் யத்அய்யன், அந்த பள்ளியில தான் இஃத்திகாஃப் இருக்கணும் என்ற கட்டாய பாடு அவருக்கு இல்லை. அந்த இஃத்திகாஃபை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பள்ளியில பெய்த்தும் அவருக்கு நிறைவேற்றலாம். ஆனால் இஃத்திகாஃபை நிறைவேற்றுவது, அந்த நேர்ச்சையை பூர்த்தி செய்வது அவருக்கு கடமையாகிவிடும். ஆனால் அவர் குறிப்பிட்ட இடத்தில் தான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயப்பாடு அவருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை ஃபுகஹாக்கள் மிகவும் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், இடத்தை குறிப்பிடக்கூடிய பவர் சக்தி அல்லாஹ் தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான். இதே போலத்தான் நேரம் குறிப்பிடுவது, இந்த ஒரு வகையான போக்கு முஸ்லீம் சமூகத்திலும் இது இருக்கிறது. இந்துக்களிடமிருந்து எங்களை தொட்ட ஒரு கலாச்சாரமாக இந்த கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். எதை எடுத்தாலும் எந்த நேரம் நல்ல நேரம், எதை எடுத்தாலும் எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும். வீடு கட்டி இருக்கிறேன், வீட்டுக்கு போவதற்கு நல்ல நேரம் என்ன? சுபஹானல்லாஹ், எல்லா நேரமும் நல்ல நேரம். ஆனால் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சுபகு தொழாமல் சுபகுடைய தொழுகையை தவறிவிட்டு அவன் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை பகுவக்கமின்லகு, அது அவனுக்கு பறக்கத்து இல்லாத ஒரு வேலையாகத்தான் இருக்கும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே நிலை வைப்பதற்கு, குழந்தைகளுக்கு ஹத்துனா செய்வதற்கு, அல்லது ஒரு குழந்தை ஒரு மனை ஒரு பெண்மணி தன்னுடைய பிரசவ வேதனைக்கு பிறகு குழந்தை ஒன்றை ஈண்டெடுத்து பெற்றெடுத்து அந்த குழந்தை அதன் மூலமாக அவளுக்கு ஏற்பட்ட அந்த நோயிலிருந்து அவள் நிவாரணம் அடைந்து இன்றைக்கு குளிக்க போகிறா, எப்ப நேரம் நல்லம், எத்தனை மணி நல்லம்? சுபஹானல்லாஹ், வளர்ப்புறை தேய்ப்புறை என்று சொல்லி எல்லா மக்களுக்கு மத்தியில் ஒரு வகையான நேரம் பார்க்கக்கூடிய பழக்கம் இந்த உம்மாவில் இருந்து கொண்டிருக்கிறது. தஹ்தீதுல் அவ்காத், நேரத்தை குறிப்பிடக்கூடிய பவர் சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டது. 4:41 தான் ஃபஜ்ரு, 11:56 தான் துஹரு, அதாவது 3:22 தான் அசரு என்று சொல்லி நேரம் குறிப்பிட்டு ஒரு அமலை சொல்லித்தரக்கூடிய சக்தி பவர் அல்லாவுக்கு மட்டும் இருக்கிறது, அல்லாமல் வேறு ஒருவருக்கும் யாருக்கும் இல்லை. ஆனால் நாங்கள் நேர சூசிக்கு வேலை செய்யக்கூடிய மக்களாக இருப்போம், அது வேறொரு விடயம். ஆனால் இபாதத்தை செய்யும் பொழுது இந்த கடமையை, இந்த இபாதத்தை இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாராலும் நேரம் குறிப்பிடும் நேரத்தையும் குறிப்பிட முடியாது. இதே போல இடத்தை குறிப்பிடுவது, ஜமான் ஒரு காலத்தை குறிப்பிடுவது, இது ஹஜ்ஜுடைய காலம் என்று இருப்பது போல இது நோம்புடைய காலம். ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் சொல்லுவார்கள் இது நோம்பு காலம், ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டால் சொல்லுவார்கள் இது ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜுக்கென்று ஒரு காலம் இருக்கிறது, இதே போல நோம்புக்கென்று ஒரு காலம் இருக்கிறது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், ரமலானுடைய மாதத்தை யார் அடைந்து விட்டாரோ, ஃபல்யஸ்முஹு, அவர் அந்த சீசன்ல நோம்பு நோக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத், ஹஜ் என்று சொல்லக்கூடியது குறிப்பாக 70 நாட்களை கொண்ட ஒரு குறிப்பிட்ட பீரியட். இந்த பீரியட்ல தான் உங்களுக்கு ஹஜ்ஜிக்காக வந்து ஹராம் கட்டலாம். இது ஒரு ஹஜ்ஜுடைய சீசன், இது ரமலானுடைய சீசன் என்று ரெண்டு சீசன் இருக்கிறது போல வேறொரு சீசனை யாராலையும் உருவாக்கிக் கொள்ள முடியாது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நான் எங்களிடத்தில் பழக்கம் இருக்கிறது இது இதற்குரிய காலம், இது இதற்குரிய காலம். உதாரணமாக எங்களிடத்தில் இது கல்யாண மாசம், இது கந்திரி மாசம், அல்லது இதற்குரிய மாசம் என்று சொல்லி மாசங்களை குறிப்பிடுவது, காலங்களை குறிப்பிடுவது, இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாத்திரம் சொந்தமானது. நேரம் குறிப்பிடுவது, காலத்தை குறிப்பிடுவது, அளவை குறிப்பிடுவது, இடத்தை குறிப்பிடுவது, இந்த பவர் இந்த சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான். இதை யாருக்குமே கொடுக்கவில்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த எங்களை அண்மித்திருக்கக்கூடிய இந்த ஜில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய மீதமுள்ள 3 தினங்கள் இருக்கிறது. இது மிகவும் முக்கியமான, மிகவும் சங்கை பொருந்திய நாட்களாக, மாதங்களாக, காலங்களாக இந்த காலத்தை பார்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இந்த காலத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷர் நாலு வகையான சத்தியத்தை செய்கிறான். முதலாவது சத்தியம் செய்கிறான் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. ஃபஜ்ர் என்று சொன்னால் நாங்க சுபஹு தொழக்கூடிய நேரம் அல்ல ஃபஜ்ருடைய நேரம், நாங்க ஃபஜ்ர் தொழக்கூடிய நேரம் அல்ல சுபஹுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம். ஃபஜ்ருடைய நேரம் என்று சொல்லக்கூடியது அதான் முஅஸ்ஸின் அதான் சொல்லக்கூடிய நேரம். இன்று எங்களுடைய நாட்டில் ஃபஜ்ருடைய நேரம் கொழும்பு நேர பிரகாரம் அது 4:41 தான். அந்த நேரம் இருக்கிறதே அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அடிவானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு அந்த வெளிச்சத்துடைய நேரத்தில் தான் ஃபஜ்ரு சாதிக் என்று சொல்லுவோம். அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனுக்கு மலக்குமார்கள் சமூகம் கொடுக்கிறார்கள். மலக்குமார்கள் அங்கே காட்சி, மலக்குமார்களுடைய ஹாதிர் ஹுதூர் அங்கே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான யதார்த்தமான கருத்தை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும், எத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது, எத்தனை பேருக்கு இந்த நேரத்தை அழுகையிலும் தொழுகையிலும் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மார்க்கமும் போதிக்கக்கூடிய சில கமன் விடயம் இருக்கிறது. அந்த கமன் விடயத்தில் ஒன்றுதான் நேரத்தோட தூங்கி நேர காலத்தோடு எழும்புவது, ஃபஜ்ருடைய நேரத்தில் எழும்புவது சொல்லக்கூடியது. இது முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் மட்டுமல்ல, இது பௌத்தர்கள், ஹிந்துக்கள், இதே போல கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மார்க்கமும் போதிக்கக்கூடிய ஒரு கமனான விடயத்தில் ஒன்றுதான் நேர காலத்துடன் தூங்கி நேர காலத்துடன் எழும்பி எங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பது என்று சொல்லக்கூடிய. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஃபஜ்ரின் மீது சத்தியம் செய்கிறான், அதிகாலை பொழுது மீது சத்தியம் செய்கிறான். அதுக்கு பிறகு சொல்லுகிறான் வலயாலின் அஷர், அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக. அந்த 10 இரவுகளை பற்றி சொல்லக்குள்ள என்று சொல்லக்கூடிய கருத்தை, அது ஜில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்கள் தான் என்ற கருத்தை அநேகமான முஃபஸ்ஸிரீன்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதைத்தான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹாதா ஹுவ ஸஹீஹ், இதுதான் சரியான கருத்து என்று சொல்லியும் அந்த கருத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கால இந்த கால இந்த இந்த 10 நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். அந்த 10 நாளுடைய சிறப்பில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த 10 நாட்களில் ஒரு நாள்ல தான் யௌம் அரஃபா இருக்கிறது, அரஃபாவுடைய நாள். அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அல் ஹஜ்ஜு அரஃபா. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், 30 லட்சம் பேர், ஒரு 40 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒன்று சேரப் போகிறார்கள். இன்று எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் சுமார் 2 வார காலமாக மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். அனைவரும் போய் சேர்ந்து அந்த காபத்துல்லாவை வலம் வந்து எல்லாம் முடித்துக் கொண்டு அரஃபாவுடைய நாள் ஜில்ஹிஜ்ஜாவினுடைய புறை 9வது அண்டைக்கு அத்துணை ஹாஜிகளும் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று சேர வேண்டும். சுமார் 30 லட்சம் 40 லட்சம் மக்கள் ஒன்று சேர வேண்டும். அந்த அரஃபா யாருக்கு கிடைக்கவில்லையோ, அவர் எத்தனை லட்சம் ரூபாக்கள் செலவழித்திருந்தாலும் அவர் ஹாஜி, அவர் ஹஜ் செய்து விட்டார் என்று சொல்லி கருதப்பட மாட்டார். ஏன் காரணம் என்று சொன்னால் அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா. அந்த அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பார்வையில், நபியினுடைய இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு கண்ணியமான ஒரு சங்கையான நாள். அந்த நாளுடைய மகத்துவங்களை பின்னால் வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்பதற்கு முயற்சிப்போம். அதே போலத்தான் இந்த 10 நாட்களில் ஒரு நாளாகத்தான், கடைசி நாளாகத்தான் யௌமுன் நஹர் இருக்கிறது. அதாவது அஅலமு ஐ அஅலமுல் அய்யாமி இன்தல்லாஹி யௌமுன் நஹர், அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டக்கூடிய ரிவாயத்து. உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹ்வுடைய புறத்தில் மிகவும் சங்கையான மகத்துவமான நாளாக எந்த நாள் இருக்கிறது சொன்னால் இந்த பெருநாளுடைய நாள் இருக்கிறது என்ற ஹதீஸும் எங்களுக்கு சாஹிதாக கொண்டிருக்கிறது. இவைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்கிறார்கள், வல்லதி யுஹர் அன்ன ஸபப ஃபி இம்தியாஸி அஷ்ரி ஸில் ஹிஜ்ஜா லிமகானி இஸ்திமாஇ உம்மஹாத்தில் இபாதத் ஃபீஹி வஹாதிஹி ஸஹிய ஸலாது வஸ்ஸியாமு வஸ்ஸதகத்து வல் ஹஜ் வலா யாதி ஸாலிக ஃபி கைரிஹி. சொல்றாங்க, இந்த 10 நாட்கள் சிறந்த நாளாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 10 நாட்களுக்கு உள்ள ஏராளமான வணக்க வழிபாடுகள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒன்றும், அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒன்றும், யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய ஒன்றும், அதிகமான தொழுகைகளும், உதுஹியா என்று சொல்லக்கூடிய அமலுடைய ஆரம்பமும், இப்படியாக பல வகையான அமல்கள் இந்த காலத்தில் ஒன்று சேர்ந்திருப்பது போல எந்த ஒரு காலத்திலும், இந்த வருடத்தினுடைய எந்த ஒரு காலத்திலும் ஒன்று சேர முடியாது. அதனால தான் இந்த 10 நாட்கள் கண்ணியத்துக்குரிய, சங்கைக்குரிய நாட்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 10 நாட்களில் குறிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று சொன்னால், ஹஜ் செய்யலாம், உம்ரா செய்யலாம். இந்த பாக்கியத்துக்காக வேண்டி யாரெல்லாம் புறப்பட்டு சென்று விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவையும் நசீபாக்குவானாக. உம்ரத்து அல் உம்ரத்து இலா உம்ரா, ஒரு உம்ரா செய்து அடுத்த உம்ரா செய்யும் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலகட்டத்தில் நடைபெற்ற பாவங்களை அந்த உம்ரா மன்னித்துவிடும். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கமே கூலியாக இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். இதே போலத்தான் அந்த 10 தினங்களில் ஆரம்ப 9 நாட்களில் நோன்பு நோற்று 10வது நாளை பெருநாளாக கொண்டாடுவதும், ஹாஜிகளுக்கு, ஹாஜி அல்லாதவர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா, தில் ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 9 நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அஹ்மதில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் அரஃபாவிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், நாங்கள் இங்கே நோன்பு நோற்றிருக்கிறோம், அது எங்களுடைய எந்த 9வது நாளாக இருக்கவும் மேலும், 8வது நாளாக இருக்கவும் மேலும், நாங்கள் இந்த நாட்டில் ஒரு பழக்கத்தை ஆரம்ப காலம் தொட்டே செய்து வருகிறோம். 2 நாட்கள் நோன்பு நோற்பது, 8வது நாளும் நோன்பு நோக்குகிறோம், 9வது நாளும் நோன்பு நோக்குகிறோம். இந்த 2 நோன்பை நோற்பதின் காரணமாக எங்களுக்கு 2 பாக்கியங்கள் கிடைக்கும். ஒன்று, எங்களுடைய நோன்பு அங்கே மக்கள் அரஃபாவிலே சேரக்கூடிய நாளில் நாங்களும் நோம்பாளியாக இருக்குகிறோம். இதே போல 9வது நாள் நோம்பு நோக்குகிறோம். அதை கொண்டு என்ன நடக்கும் என்று சொன்னால், எங்களுடைய 9வது நாளும் நாங்கள் நோம்பு நோக்குகிறோம். எனவே நாங்கள் 2 வகையான கருத்துக்கு மத்தியில் ஒன்று சேர்ந்த மக்களாக மாறிவிடுவோம். இந்த பழக்கம் இந்த நாட்டில் ஆரம்ப காலம் தொட்டே பெருநாளைக்கு முந்தே 2 நோன்புகள் நோக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பழைய மக்கள் சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் காது கொடுத்து கேட்டிருக்கிறோம். எனவே அரஃபாவுடைய நாளில், அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் 2 வருடங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக, அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. இப்படியாக இதே போலத்தான் உலகியா கொடுப்பதற்கு நீயத்துள்ளவர்கள் அனைவர்களும் இந்த பிறை கண்டல் தொட்டு யாருக்கெல்லாம் உலகியா கொடுக்க நீயத்திருக்கிறதோ, ஆசை, அதாவது அவர்கள் உலகியா கொடுப்பதற்கான ஆயத்தம் சொன்னிருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வராத அஹதுக்கும், உங்கள்ல ஒருவர் நீயத்து வைக்கிறார் உலகியா கொடுப்பதற்கு, அப்படிப்பட்டவர் ஜிஹிஜாவுடைய பிறையை கண்டுவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும், அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முடியையும் எந்த ஒரு நகத்தையும் அவர் அகட்ட கூடாது, அதை அப்படியே வைத்துக் கொள்வார். ஏனென்று சொன்னால், எப்படி ஹராம் கட்டிய ஒரு ஹாஜிக்கு தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முடிகளை களைவதும், நகத்தை கடிப்பதும், நகத்தை வெட்டுவதும் ஹராமாக இருக்கிறதோ, இதே போல ஹஜ்ஜுடைய காலத்தில் உலஹியாவுக்காக வேண்டி நீயத்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு அமல் சுன்னத் என்று சொல்லக்கூடிய கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டி சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அவன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை, ஷரீஅத்தை, முறைகள் பேணி அழகான முறையில் பின்பற்றி அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.